الحمد لله الحمد لله المنعوت بجميل الصفات والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين صدق الله العظيم விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலவின் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதவர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தபிஊன்கள், தபா தபிஊன்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்டவனுடைய உன்னதமான தீனை, அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய பரவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் எழுத்திக்காக்கூடிய நீயத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வீழ்ந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதக்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்து கொள்கின்றேன். நசீஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அந்தாந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் அல்லாஹ்வுடத்தில் ஒரு வழிமுறை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் இருக்கிறது. ஒரு வஸ்துவை விட இன்னொரு வஸ்துவை உலகத்தில் அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பது இது அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் உள்ளது. அது எந்த படைப்பை எடுத்துக்கொண்டாலும் ஒன்றை விட ஒன்றை, சிலதை விட சிலதை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். எது தொடக்கம் என்றால் உலகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் தொடக்கம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால அவகாசம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பம்சங்களை சிலதை விட சிலதை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். ரசூல்மார்களுடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது திருக்கர் ருசுல் மூன்றாவது ஜுது, இவர்கள் ரசூல்மார்கள், இவர்களை சிலரை விட சிலரை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். சில ரசூல்மார்களை விட சில ரசூல்மார்களை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அதில் ஆக விசேஷமானவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய ஐந்து நபிமார்கள், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும். அந்த உலுல் அஸ்ம்லேயும் ஆக விசேஷமான ரசூல் எங்களுடைய தலைவர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ் ரசூல்மார்களுடைய விடயத்தில் ஏற்றத்தாழ்வை சொல்கிறான். நபிமார்களுடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது வலக்கது பப்பல்னா பாபன் நபி ஜீனாலா பா, சில நபிமார்களை விட சில நபிமார்களை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். இது நபிமார்களுடைய விடயத்தில். இப்படி அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத், ஒரு வழிமுறை இருக்கிற எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் சிலதை விட சிலதை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் கால நேரம். கால நேரத்திலேயும் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வை வைத்திருக்கிறான். அதுல சில காலங்களை அல்லாஹ் கண்ணியமான மாதங்கள் என்று வர்ணித்திருக்கிறான். சில மாதங்களை விட அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். அதுதான் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்வோமே. நான்கு மாதங்களை 12 மாதங்களில் மிக விசேஷமான மாதங்களாக அல் குர்ஆன் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் பின்னால் விடயத்துக்கு வருவேன். கண்ணியமானவர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்தை 2 தலைப்புகளில் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று, காலத்துக்கு தேவையான தலைப்புகள் மின்பர் மேடைகளில் பேசப்பட வேண்டும். காலத்துக்கு தேவையான தலைப்புகள் தான் மின்பரில் பேசப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஊருக்கு தேவையான தலைப்புகளிலும் பேசப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று 2 தலைப்புகளில் ஜும்மாவை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதுல முதலாவது, நான் நீண்ட நேரம் பேசவில்லை, அலசி கொண்டு போகிறோம். முதலாவது, நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜா. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்கள், அதனால்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், சிலதை விட சிலதை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். நாம் முன்னோக்கி இருக்கக்கூடிய காலம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த மாதத்துடைய முதல் 10 அல்லாஹ் ஏனைய நாட்களை விட மிக கண்ணியமான நாட்கள் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். முஸ்னத் பஸ்தார் என்ற கிரந்தத்தில் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் என்று நினைக்கிறேன். அஃவலு அய்யாமி ஸனா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்துடைய 365 வருஷத்துடைய நாட்களில் மிக விசேஷமான நாள், மிக சிறப்பான நாள், அய்யாமு அஷ்ஹுதில் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். முதல் 10 தினங்களும் வருஷத்துடைய நாட்களில் அல்லாஹ்விடத்தில் மிக விசேஷமான நாட்கள் என்பதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள் என்றால், அவ்வளோ விசேஷத்துவம் வாய்ந்த மாதத்தை தான் நானும் நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த 10 நாட்களுக்கும் குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் எத்தனையோ சிறப்பம்சங்களை, எத்தனையோ மகத்துவங்களை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுல முதலாவது கண்ணியம், இந்த நாட்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய அல் குர்ஆனில் சத்தியமிட்டு சொல்லி இருக்கிறான். 10 தினங்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்த ஏகோபித்த முபஸ்ஸிரீன்களுடைய கருத்து அந்த 10 தினங்கள் எது என்றால், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய முதல் 10 நாட்களும் தான் குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்ன 10 நாட்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் சத்தியமிட்டு சொல்ற அளவுக்கு சிறப்பான நாட்கள் என்றால் அதைவிட சிறப்பு உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை கிடையாது. முதலாவது சிறப்பு. இரண்டாவது, அல்லாஹ் இந்த 10 தினத்தை குர்ஆனில் மஹ்லூமா இந்த வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மஹ்லூமாத் என்று சொல்லக்கூடிய தினம் இருக்கிறது, இந்த தினங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 தினங்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தைக்கு தஃப்ஸீர் எழுதும் போது தஃப்ஸீரிலே சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது சிறப்பு. மூணாவது சிறப்பு, கண்ணியமானவர்களே, இந்த தினத்தில், இந்த 10 தினத்துடைய வரக்கூடிய ஒரு நாள் தான் அரபாவுடைய நாள், துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9வது நாள். இது ஆக விசேஷமான நாள். எந்த அளவுக்கு விசேஷம் என்றால், இந்த நாளில் தான் அல்லாஹ் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பூர்த்தி செய்த தினம் இந்த 10 நாள்ல தான் இருக்கிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த தினத்தில் தான் நாம் உங்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை பூர்த்தி செய்துவிட்டேன் என்று சொன்ன நாள் இறக்கிய வசனம் அடங்கிய நாள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து நாட்களில் ஒன்பதாவது தினம் அரபாவுடைய தினம். அந்த நாளையில தான் இந்த வசனம் இறக்கப்பட்டு இஸ்லாம் பூர்ணத்துவமாக்கப்பட்டது. யஹூதிகள் சொன்னார்கள், உங்களோட மார்க்கத்தில் ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள் எங்களுக்கு மாத்திரம் கிடைத்திருந்தால் அதை நாம் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். யார்கிட்ட சொன்னார்கள்? அவர்கள்ட்ட சொன்ன நேரத்தில் சொன்னார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, ஏ யஹூதிகளே, உங்களை விட எனக்கு தெரியும், ரசூலுல்லாஹோட ஒன்றாக கூட இருந்த எனக்கு உங்களை விட தெரியும். அந்த ஆயத்தை சொட்டி காட்டினார்கள். அது இந்த ஆயத், இந்த ஆயத் இறங்கிய நாள் என்பது தெரியும். அது இறங்கிய இடம் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை ஒன்பது, அரபாவுடைய தினம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபாவுடைய மைதானத்தில் அந்த பட்டவெயிலில் சுடும் சூட்டில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இறக்கி அருளப்பட்ட வசனம் தான் இந்த வசனம் என்பதையும் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யகூதிகளுக்கு சுட்டி காட்டினார்கள். சுபஹானல்லாஹ். இந்த தினத்தில் தான் அரபா நாளுடைய தினம் இருக்கிறது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஹஜ்ஜாஜிகளை தவிர மற்ற உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான முஸ்லிம்களுக்கும் அரபாவுடைய நாளில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் சுன்னத்தாக்கி இருக்கிறான். யாரு இந்த நோன்பை பிடிப்பார்களோ, இரண்டு வருடங்கள் செய்த ஒட்டுமொத்தமான திருப்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அதுல உலமாக்கள் ஒரு நுட்பத்தை எழுதுகிற ஒரு லத்தீஃபாவை எழுதுகிறார்கள். அந்த நாள் வெறுமனே சுமார் ஒரு 12 மணித்தியாலம் அன்னதமாக வைத்துக் கொள்ளுங்கள். 12 மணித்தியாலம் நோக்கின்ற நோன்புக்கு அல்லாஹ் 24 மாதங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். 24 மாதங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அதுல ஒரு மணித்தியாலத்துக்கு அல்லாஹ் 2 மாதங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அப்படியே கணக்கு போட்டு கணக்கு போட்டு உலமாக்கள் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் அரபாவுடைய தினத்துல துல்ஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது நாள் ஒரு மனிதன் நோன்பு நோட்டு கழிக்கின்ற ஒரு வினாடி, ஒரு நிமிடம், ஒரு நிமிடத்துக்கு அல்லாஹ் ஒரு நாளுடைய பாவத்தை மன்னிக்கிறான். ஒரு நிமிடத்துக்கு அரபாவுடைய பகல் சுபகுடைய அதான் சொல்லிவிட்டால், நீயத்து வைத்து விட்டோம் என்றால் அந்த நேரத்தில் இருந்து கழிகின்ற ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு நாள் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறானே. அப்படிப்பட்ட தினத்தை கொண்ட 10 நாட்கள் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். சுபஹானல்லாஹ். இந்த அளவுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா சிறப்பம்சங்களை வைத்துக் கொண்டே இருக்கிறான். அடுத்தது திருமிதியுடைய ரிவாயத், அஹ்மத் இப்னு மாஞ்சா போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸ். சுன்னத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முதல் 10 நாள், 10வது நாள் நோன்பு பிடிக்க முடியாது, பெருநாளுடைய தினம், பெருநாளுடைய தினத்தில் நோன்பு நோற்பது ஹராம். எனவே சுன்னத் ரசூலுல்லாஹ் யார் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 9 நாட்களையும் நோன்பு பிடித்து கழிப்பார்களோ, ஒரு நோன்புக்கு ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். 9வது நாள் நோன்பு நோற்றால் 2 வருஷத்துடைய நன்மை. அந்த 9 நாட்களுக்கும் அல்லாஹ் 10 வருடங்களுடைய நன்மையை கொடுக்கிறான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட நன்மைகளை வாரி அள்ளி தரக்கூடிய புனிதமான, புனிதத்துவமான, சிறப்பான, மகத்துவமான நாட்கள் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களும். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா வரக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை ஆரோக்கியமான நிலைமையில் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்கி அந்த 10 தினங்களிலேயும் அவனுக்கு பொருத்தமான அமல்களை செய்து அல்லாஹ் வாக்களித்த நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இரண்டாவது கண்ணியமானவர்களே, இரண்டாவது அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறான் உலகத்தில் இடங்களிலே. அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலகம் 6 நாட்களில் படைக்கப்பட்டது. குர்ஆன் சொல்கிறது 6 நாட்களில் இந்த உலகம் முழு அண்ட சராசரங்களும் படைக்கப்பட்டது. படைக்க ஆரம்பித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, யௌமுல் அஹத் என்று அரபியிலே சொல்வார்கள். யௌமுல் அஹத் என்றால் முதலாவது நாள். முதலாவது நாள் என்றால் அந்த நாளையில் தான் அல்லாஹ் உலகத்தை படைக்க ஆரம்பித்த நாள். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு அரபியில் யௌமுல் அஹத் என்று சொல்கிறோம். வெள்ளிக்கிழமை அசர் வரைக்கும் ஒட்டுமொத்தமான அண்ட சராசரங்களையும் படைத்து முடித்தார். ஒட்டுமொத்தமான படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்து முடித்தார். அதில் உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை படைத்தான். எதற்கு மேலால் படைத்தான்? தண்ணீருக்கு மேலால் படைத்தான். படைத்ததற்கு பின்னால் பூமி அப்படியே ததும்ப ஆரம்பித்தது. அதற்கு பின்னால் செவ்வாய்க்கிழமை அல்லாஹ் அந்த ததும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்த உலகம் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக வேண்டி செவ்வாய்க்கிழமை மலைகளை படைத்து பூமியை உறுதிப்படுத்தினான். புதன்கிழமை எந்தெந்த பூமிக்கு எந்தெந்த செடி கொடி எந்தெந்த மரம் தேவையோ, எந்த மண்ணுக்கு எந்த பூண்டுகள் தேவையோ, ஒட்டுமொத்தமான மரம் செடி கொடி புல்லு பூண்டுகளை அல்லாஹ் புதன்கிழமை உலகத்துக்கு தேவையான தாவரங்களை படைத்தான். வியாழன் வெள்ளி அசர் வரைக்கும் 7 வானம் வானத்துக்கு தேவையான ஒட்டுமொத்தமான படைப்புகளையும் வியாழன் வெள்ளி அசர் வரைக்கும் படைத்தான். அதற்கு பின்னாலதான் அல்லாஹ் அசருக்கு பின்னால தன்னுடைய குதிரத்தன்னும் முபாரக்கான திருக்கரத்தினால ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிருஷ்டித்தார். இதுல தெளிவான ஹதீஸ் வருகிறது, ஞாயிற்றுக்கிழமை பூமியை படைக்கும் போது அல்லாஹ் இந்த உலகத்தில் முதலாவது படைத்தது, முதலாவது படைத்தது கஅபத்துல்லாஹ். இந்த உலகத்தில் முதலாவது நிர்ணயித்த படைப்பு அல்லாட பள்ளிவாசல் மஸ்ஜிதைத்தான் இந்த பூமியில அல்லாஹ் முதன் முதலாக நிர்ணயித்தான். அந்த கஅபத்துல்லாஹ்வுடைய அஸ்திவாரத்தை போட்டதற்கு பின்னால் தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், பூமி விரிக்கப்பட்டது முழு உலகமும் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் முதலாவது படைக்கப்பட்ட படைப்பு மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த கஅபத்துல்லாஹ்வை தான் முதன் முதலாக அல்லாஹ் படைத்தான். சரித்திரம் தெரியும், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் அல்லாஹ் சுவர்க்கத்தில் தூக்கி போட்டான். சுவர்க்கத்தில் வாழ்ந்தார்கள் மனிதன் என்ற அடிப்படையில். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தூண்டுதலின் காரணமாக ஒரு தவறை செய்கிறார்கள். செய்கிற தவறை அல்லாஹ் குற்றம் பிடித்தான். சுவர்க்கத்துடைய ஆடையை கூட கலட்டி நிர்வாணமாக இரண்டு பேரையும் பிரித்து அல்லாஹ் இந்த பூமிக்கு தூக்கி வீசினான். அதுல சஹீஹான ஆதாரங்கள் வருகிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கட பகுதியில் இறங்கினாங்க. ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜித்தா, அசல் பேர் ஜெத்தா. ஜெத்தா என்ற என்ன அர்த்தம்? பாட்டி, உம்மம்மா, வாப்பும்மான்றோமே, பாட்டிக்கு தான் ஜெத்தான்ற. அது இன்றைக்கு ஜித்தாவாக மாறிடுச்சு. அஜிம்ரா போக்குல ஜித்தா ஏர்போர்ட்ல இறங்கித்தான் போறோம். இன்றைக்கு மக்புபரா ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்புபரா மஸ்ஜிதுல் கிஸாஸ் என்ற ஒரு பள்ளி, கழுத்து வெட்டப்படுகின்ற ஒரு பள்ளி இருக்கிறது. அதற்கு பக்கத்துல ஒரு கபுருஸ்தான் இருக்கிறது. அந்த கபுருஸ்தான்ல தான் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபுருஸ்தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. தவறு செய்தார்கள், இறக்கி அருளப்பட்டார்கள். அதற்கு பின்னால் ஒரு ரிவாயத் வருகிறது, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்டதை கவலைப்படவில்லை. அவர்களுடைய ஒரு ரிவாயத் வருகிறது, அந்த சொர்க்கத்தில் இருக்கும் போது அந்த மலக்குமார்களுடைய அந்த திக்ருடைய அந்த தஸ்பீஹுடைய அந்த தஹ்லீலுடைய அந்த தஹ்மீதுடைய அந்த இன்னிசை கானம் இந்த காதுக்கு உலகத்துக்கு வந்ததற்கு பின்னால் கேட்கக்கூடிய அவகாசம் இல்லையே என்றுதான் அழுதது அதிகம். ரிவாயத்தில் வருகிறது, சுமார் 40 வருடங்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதை நினைத்து கண்ணீர் வடித்து அல்லாஹ் இவர்களை மன்னிக்க எத்தனித்த நேரத்தில் அவர்களை எதிர்த்த இடம் கஅபத்துல்லாஹ். காபத்துல்லாவுக்கு வரவழைத்து காபத்துல்லாவை அல்லாஹ் அந்த அத்திவாரத்தில் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் மனிதர்களால் முதன் முதலாக காபத்துல்லாவுடைய வீட்டை எழுப்பியது அல்லாஹ் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து. எப்படிப்பட்ட சிறப்பு பள்ளிவாசலுக்கு இருக்கின்ற பாருங்க, உலகத்தில் முதன் முதலாக நிர்ணயிக்கப்பட்டது மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதை முதன் முதலாக சிவர் எழுப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட நபர் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு பின்னால் நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வெள்ளப்பிரளயம் ஏற்படுகிறது, அந்த காபத்துல்லா தரைமட்டமாக்கப்படுகிறது, அத்திவாரம் பவுண்டேஷன் இருக்கிறது. பல நூறு வருடங்களுக்கு பின்னால் திரும்ப ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக திரும்ப அல்லாஹ் காபத்துல்லாவை கட்ட வைக்கிறார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுகின்ற நேரத்தில் அவருக்கு உதவி செய்த ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் நபியாக ஆக்கி கட்டவிச்சார். புனர் நிர்மாணம் இரண்டாவது தடவை காபத்துல்லா கட்டப்படுகிறது. அந்த காபத்துல்லாவை கட்டுவதற்காக வேண்டி இரண்டாவது தடவையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மனிதர் வேறு யாரும் இல்லை, அபுல் அம்பியா கண்ணியமானவர்களே. அதாவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முப்பெரும் இந்த இரண்டு விசேஷமான நபிமார்களை பயன்படுத்தித்தான் அல்லாஹ்வுடைய திருவீடாம் காபத்துல்லாவை மஸ்ஜிதை அல்லாஹ் நிர்மாணித்தான். உலகத்தில் அடுத்தது இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வயதை தாண்டி ஹிஜ்ரத்துடைய கட்டளை வந்து அவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் மதீனாவுக்கு இன்னும் ஒரு சில கிலோமீட்டர் இருக்கிறது, ஒரு சில கிலோமீட்டர் இருக்கிறது. ஒரு இடத்தில் தங்கினார்கள். அந்த குக்கிராமன் அந்த கிராமத்துடைய பெயர் குபா என்று சொல்லக்கூடிய கிராமன். இந்த கிராமத்தில் ரசூலுல்லாஹ் 4 நாட்கள் தங்கினார்கள். அந்த 4 நாட்களுக்குள்ளே முதலாவது ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல அவர்களுடைய ஒட்டகம் அமர்ந்ததோ அந்த இடத்துல முதலாவது ரசூலுல்லாஹ் நிர்ணயித்தது மஸ்ஜிதே குபா. மஸ்ஜிதை குபாவை தான் கட்டினார்கள் முதன் முதலாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் இரண்டாவது கட்டமாக நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. அந்த மஸ்ஜிதுல் குபாவை கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபர் காத்தமுல் அம்பியா, ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், எங்களுடைய உயிரை விட மேலானவர் கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயன்படுத்தித்தான் உலகத்தில் இரண்டாவது முக்கியமான அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அதுக்கு முன்னால மஸ்ஜிதுல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா இரண்டாவது இடத்தில் மூணாவது அந்தஸ், கண்ணியத்தில் மூணாவது, கட்டப்பட்டதில் இரண்டாவது. முதலாவது மக்கா சிறப்பான இடம், இரண்டாவது மஸ்ஜிதுல் நபவி இரண்டாவது சிறப்பானது, மூணாவது மஸ்ஜிதுல் அக்ஸா ஆக சிறப்பான இடம். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அத்திவாரம் இட்டவர் ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யார் இவங்க? சுபஹானல்லாஹ், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டி பலஸ்தீனில் முதலாவது அத்திவாரமிட்டவர்கள். பல நூறு வருடங்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வேலையை ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜின்னை பயன்படுத்தி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஒரு ஆச்சரியமான அமைப்பில் கட்டி முடித்தார்கள். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா இஸ்லாத்தில் மூன்றாவது சிறப்பம்சம் பெறுகின்ற இடம். அந்த மஸ்ஜிதையும் அல்லாஹ் கட்டுவதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்தவர்கள் நபிமார்கள். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் குபாவில் இருந்து மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்தும் செய்தது முதலாவது வேலை மஸ்ஜித கட்டினதுதான், மஸ்ஜிதுன் நபவி. கண்ணியமானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது இஸ்லாத்தில் மஸ்ஜிதுக்கு. அவ்வளோ சிறப்பான நபிமார்களை கொண்டுதான் உலகத்திலே மிக சிறப்பான மூன்று மஸ்ஜிதுகள் எழுப்பப்பட்டிருக்கிறது என்றால் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் மஸ்ஜிதுகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடம்தான் உலகத்தில் உள்ள மஸ்ஜிதுகள். சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள் எழுதுகிறார்கள், பௌர்ணமி இரவுல முழுமதி சந்திரன் அது இருக்கும் போது அதற்கு பக்கத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எப்படி தெளிவாக மின்னுகின்றதோ இது போன்று விண்ணில் உள்ளவர்களுக்கு சந்திரனை போன்றது காபத்துள்ளா. அந்த அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இலட்சக்கணக்கான பள்ளிவாசல்களும் பௌர்ணமி இரவுல சந்திரனுக்கு பக்கத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களைப் போன்று இந்த காபத்துள்ளாவும் உலகத்தில் உள்ள அத்துணை மஸ்ஜிதுகளும் மலக்குமார்களுக்கு விண்ணிலே மின்னுகிறது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அவ்வளோ சிறப்பானது. இதனால் ரசூல் சொன்னாங்க, மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா. யார் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த பணத்தை வைத்து ஒரு பள்ளி வாயிலை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவான். சுப்ஹானல்லாஹ். ஒரு வீடு கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அவ்வளோ சிறப்பான இடம்தான் உலகத்தில் பள்ளி வாசல். எனவே பள்ளி வாசல் என்று வரும்போது, மஸ்ஜித் என்று வரும்போது அதை நிர்வகிக்க வேண்டும். அந்த நிர்வகிக்க கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகை அன்னல் மசாஜித லில்லா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலகத்தில யாருக்கும் எந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜும்மிகளுக்கும் இது என்னுடைய பள்ளி வாயல் என்று சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் யாரும் பள்ளி வாயல்களுக்கு சொந்தக்காரர் கிடையாது. பள்ளி வாசல்களுக்கு சொந்தக்காரன் ரப்பு அல்லாஹ் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் சொல்கிறான், எந்த மூலையிலாவது ஒரு பள்ளி வாசல் இருந்தால் அந்த பள்ளி வாசலுக்கு உருத்தாளி நான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே என்னுடைய பள்ளி வாயலை நிர்வகிப்பதற்காக வேண்டி சில குவாலிஃபிகேஷன் சில மக்களை நான் அல் குர்ஆனில் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் தான் உலகத்திலே சிறப்பான என்னுடைய வீட்டை நிர்வகிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய மாளிகையை நிர்வகிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சில தன்மைகளை, நிர்வாகிகளுடைய தன்மைகளை அல்லாஹ் குர்ஆனில் கோடிட்டு காட்டுகிறார். மேலே குறிப்பிட்ட இன்னமாய முரு மசாஜிதல்லா, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை அல்லாஹ்வுடைய பள்ளி வாயல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே, உலகத்தில் நாம் பார்க்கிறோம் ஒருத்தருக்கு ஒரு டீச்சிங் ஜாப் கொடுக்கிறண்டா, ஒரு ஆசிரியர் பட்டம் கொடுக்கிறண்டா, எத்தனை தகமைகள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓலவல் இருக்கணும், ஏலவல் இருக்கணும், கேம்பஸ் முடிச்சிருக்கணும், சர்டிபிகேட் இருக்கணும், இவருக்கு தான் ஒரு பாடசாலையில் டீச்சராக வர முடியும். பள்ளிவாயல்கள் இமாமை எடுத்துக்கொண்டால் ஒரு மதரசாவில் ஓதி ஒரு ஹிஃபில் பட்டமோ அல்லது ஆலின் சர்டிபிகேட்டோ அவரிடத்தில் அந்த தகைமை இருந்தால்தான் பள்ளியில் இமாமாக இருக்கலாம். உலகத்தில் பார்க்கிற ஒரு நியதி, ஒருத்தர் வாகனம் ஓட்ட வேண்டுமா, எங்களுடைய வாகனத்துக்கு ஒரு டிரைவரை பார்க்கிறோமா, ஒரு சாரதியை பார்க்கிறோமா, அவரிடத்தில் வாகன சான்றிதழ் லைசன்ஸ் இருக்க வேண்டும். அந்த தகமை இருந்தால்தான் எங்களுடைய வாகனத்துக்கு நாங்கள் டிரைவராக சேர்க்கிறோம், எங்களுடைய பாடசாலைக்கு நாம் டீச்சராக ஆசிரியராக சேர்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இதே போன்று அல்லாஹ் தன்னுடைய மாளிகையை நிர்வகிப்பவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற குவாலிஃபிகேஷனை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னமா யஅமுரு மசாஜித அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ரெண்டு விடயத்தை சொல்றான். என்னுடைய பள்ளியை நிர்வகிக்க தகுதியானவர்கள் யார் தெரியுமா? ரெண்டு விடயத்தில் அவருக்கு ஈமான் இருக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹ்வை நம்பி இருக்க வேண்டும். ரெண்டாவது, கயாமத்துடைய நம்பிக்கை ஈமான் இருக்க வேண்டும். தப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் இஸ்லாத்தில் ஆறு. ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி வ ருசுலி குர்ஆன் மதரஸால பாடமாக்கிக்கிறோமே,
அறிமுகப்படுத்தியிருக்க இஸ்லாம் ஆறு விடயங்களில் ஈமான் கொள்வது கட்டாயம். ஆனால் இந்த இடத்தில் நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் பாவித்தது ரெண்டே ரெண்டு விடயம் ஈமானுடைய விடயத்தில். ஒன்று அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும், இரண்டாவது கியாமத்துடைய பயம் அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இதற்கு காரணம் தப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, ஏன் அல்லாஹ் அடுத்த நாளையும் விட்டுவிட்டு இந்த ரெண்டையும் நிர்வாகிகளுடைய குவாலிஃபிகேஷனில் அல்லாஹ் சேர்த்திருக்கிறான் என்றால், இவர் யார் பார்க்காவிட்டாலோ எனக்கு பொறுப்பு வந்திருக்கிறது, நான் தலைவனாக இருக்கிறேன், நான் செக்ரட்டரியாக இருக்கிறேன், நான் ட்ரெஷரராக இருக்கிறேன், நான் அந்தஸ்தில் இருக்கிறேன், எனக்கு நினைத்ததையெல்லாம் செய்யலாம், யாரும் என்னை கேட்க பார்க்க யாரும் கிடையாது என்று பெருமை அடிக்காமல் யார் பார்க்காவிட்டாலும் படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த பதவிக்கு வரக்கூடியவன் ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டான். இதனால்தான் அல்லாஹ் சொல்றான், முதலாவது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், இரண்டாவது கியாமத்துடைய பயம். கியாமத்துடைய பயம் ஏன் சொல்லி காட்டினார்கள் தப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், இங்கு ஒளித்து ஒளித்து மறைத்து மறைத்து சில அநியாயங்களை செய்யலாம், அது எந்த விடயத்திலாக இருக்கலாம், பள்ளியுடைய சொத்து விவகாரத்தில் இருக்கலாம், ஊர் மக்களுடைய மானங்களுடைய விடயத்தில் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், என்னை கேட்க யாரும் இல்லையே, நான் நினைத்த விரவாரி நடவடிக்கை எடுக்க வேண்டுமே என்று அந்த கௌரவத்தில் அல்லாஹ்வை மீறி அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் மார்க்கத்தை மீறி தன்னுடைய இஷ்டப்படி யாருக்கும் தெரியாமல் இவர் நடவடிக்கை எடுக்கின்ற கட்டத்தில் இவருக்கு கியாமத்துடைய பயம் இருந்தால், நான் ஒழித்து ஒழித்து மறைத்து மறைத்து செய்கின்ற இந்த பஞ்சமா பாதகத்தை நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் நரகத்துக்கு முன்னால் மீதானுக்கு முன்னால் ஒட்டுமொத்தமான மனித கோடிகளுக்கு முன்னால் நான் செய்த துரோகத்தை அல்லாஹ் அம்பலப்படுத்தி என்னை கேவலப்படுத்துவானே என்ற கியாமத்துடைய பயம் இது இருந்தால் மஸ்ஜிதுக்கு நிர்வாகியாக வரக்கூடியவர் ஒரு நாளும் பள்ளியுடைய விடயத்திலேயோ ஊர் மக்களுடைய விடயத்திலேயோ பள்ளி சொத்திலேயோ கை வைப்பதற்கு நினைச்சும் பார்க்க மாட்டார். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஹிக்மத் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இது ஈமானுடைய விஷயத்துல சொன்னது. இரண்டாவது குவாலிஃபிகேஷன் அல்லாஹ் அமல்களுடைய விடயத்தில் சொல்கிறான், இஸ்லாத்துடைய கடமைகள் ஐந்து, இஸ்லாத்துடைய கடமைகள் ஐந்து. இந்த இடத்துல அல்லாஹ் ரெண்டே ரெண்டு கடமையைத்தான் சொல்கிறான். ஒன்று அகாம சலா, சொல்லக்கூடியவர் என்று சொல்லவில்லை, சரியாக நேரத்தோட அவ்வல் தக்பீரோட இமான் ஜமாத்தோட சொல்லக்கூடிய பக்குவம் என்னுடைய மாளிகையை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது வஆத ஜகா, ஜகா கொடுப்பவராய் இருக்க வேண்டும் என்றால் இவருக்கு தாராள தன்மை இருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு கீழால் தப்சீருடைய உலமாக்கள் விளக்கம் எழுதும் போது எழுதுகிறார்கள், ஏன் அல்லாஹ் இந்த ரெண்டு விடயத்தையும் இந்த அமல்களுடைய விஷயத்துல நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டும் என்று ஏன் சொன்னான் என்றால், சுபஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய விடயத்தில் எழுதுகிறார்கள், இவன் இவன்கிட்ட இருக்கக்கூடிய தலைவராக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், பொருளாளராக இருக்கலாம், நிர்வாகத்தில் அங்கத்துவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஜகாத் கொடுக்க தகுதியானவராக இருந்து இவரிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொருத்தருடைய பணத்தையே வைத்துக் கொள்ளாமல் இவர் ஜகாத் கொடுக்கிறார் என்றால் சத்தியமாக இவர் பள்ளி சொத்தை ஒரு நாளும் சுரண்ட மாட்டாரு. இவரிடத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய சொத்தையே வைத்துக் கொள்ளாமல் இவர் ஜகாத் கொடுக்கிற பழக்கம் இவர்கிட்ட இருக்குமெண்டா, அந்த நிர்வாகிட்ட இந்த தன்மை இருக்குமெண்டா, சத்தியமாக அந்த நிர்வாகி பள்ளி இன்னத்தருடைய சொத்தை தனக்கு வருவதற்கு விரும்ப மாட்டார் என்ற காரணத்தினாலதான் அல்லாஹ் நிர்வாகிகளுடைய குவாலிஃபிகேஷனுடைய விடயத்தில் ஜகாத்து கொடுத்தவராக இருக்க வேண்டும் என்று தகவல் சொல்கிறார். சுபஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, குர்ஆன் அதனுடைய அறிவு கடல் மாதிரி, கடல் மாதிரி ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லாஹ் நிறைய ஹிக்மத்துகளை வச்சிருக்கிறான். அடுத்ததெல்லாம் சொல்கிறான், வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், நிர்வாகி யாராக இருந்தாலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த நிர்வாகியாக இருந்தாலும் சட்டமா அது சட்டம், நீதமா அது நீதம், யானாக இருந்தாலும் சரி, அது பணக்காரனோ அது ஏழையோ அது யானாக இருந்தாலும் சட்டம் என்று வரும்போது சட்டமாக இருக்க வேண்டும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நிர்வாகி பயப்படக்கூடிய ஒருத்தர் என்றால் படைத்த ரப்புல் ஆலமீன் மாத்திரம் தான் அவர் பயப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என்றால், கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த தகைமைகளை நிர்வாகிகள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த குவாலிஃபிகேஷன்களை நிர்வாகிகளாக வரப்போகிறவர்கள் அவர்கள் அவர்கள் அதாவது தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்லிட்டல்லா தொடர்ந்து சொல்கிறான், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்களுடைய கூட்டத்தில் ஆகலாம். இப்படிப்பட்ட தகைமையுடையவர்கள் என்னுடைய திருவீட்டை நிர்வாகம் செய்தால் அவர்களுக்கு அது நேர்வழியாக இருக்கும். இதனுடைய மக்கோம் முகாலிப் என்றால் மாற்று கருத்து என்றால், இந்த தகைமைகள் இல்லாமல் நிர்வாகத்துக்கு வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹிதாயத் கேள்விக்குறியாக மாறிவிடும். இந்த ஆயத்துடைய மக்கோம் முகாலிப் மாற்று விளக்கம் சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, ஆக முக்கியமான ஒரு இபாதத் ஒரு விவாதத்தில் வருகிறது. உம்மாருல் மசாஜித், அல்லாஹ்வுடைய மாளிகைகளை நிர்வகிக்கக்கூடியவர் ஹும் அஹ்லுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தை போன்றவர்கள். அல்லாஹ்வுடைய குடும்பத்தை போன்றவர்கள் என்ற சிறப்பு நிர்வாகிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த சிறப்பு எப்ப கிடைக்கும் என்றால் அந்த தகைமைகள் இருக்கும் போது கிடைக்கும். எனவே கண்ணியமானவர்களே, நிர்வாகம் என்பது இது ஆசைப்பட்டு வாங்குற ஒரு சமாச்சாரம் அல்ல, இது நாங்கள் கேட்டு பெறுகின்ற ஒரு அம்சம் அல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. கலீஃபாக்கள் தொடக்கம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் இந்த உலகத்தை நிர்வகித்த அத்தனை நிர்வாகிகளும் இமாம்கள் அனைவர்களும் இந்த பொறுப்பை எடுக்க பயந்து பயந்துதான் பொறுப்பேற்றார்கள். இந்த பொறுப்பை எடுக்க பயந்து அன்ன உமர் சுபஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சரித்திரம் வருகிறது. ஒரு சரித்திரம் வருகிறது. இஸ்தஹமல பிஷ்ரபன ஆஸிம் அலா சதகாதி ஹவாஸின், ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிஷ்ரபன ஆஸிம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹவாஸின் கோத்திரத்துடைய சதகாக்களை வசூல் செய்வதற்காக வேண்டி பொறுப்பு போட்டார்கள், அழைத்தார்கள். ஃபதஹல்லஃப பிஷ்ர ரழியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் தாமதமாகினார்கள். ஃபலக்யஹு உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் இரண்டாவது கலீஃபா வகிக்கிறாங்க. பிஷ்ர ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து கேட்டார்கள், மா ஃபகால மா ஹல்லஃபக, ஏன் தாமதம் பிஷ்ர ரழியல்லாஹு அன்ஹு, உங்களை அழைத்தேனே நீங்கள் தாமதமாக வருகிறீர்கள். அமா லனா சம் வதா, எங்களுக்கு நீங்க வழிபட மாட்டீங்களா, எனக்கு வழிபட மாட்டீங்களா என்று சொன்ன நேரத்தில் கால பதா பிஷ்ர ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏன் இல்லை அமீருல் முஃமினீனே, உங்களோட வார்த்தைக்கு நான் தலைக்கு மேல் எடுத்து வழிபடுகிறேன். வலாக்கின் சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஆனால் ரசூலுல்லாஹி இடத்தில் இருந்த ஒரு விடயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மன் குலிய ஷைஅன் மின் அம்ரில் முஸ்லிமீன், யாருக்கு முஸ்லிம்களுடைய விவகாரத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் உத்திய பிஹி யௌமல் கியாமா, அவர் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார், எழுப்பப்படுவார். ஹத்தா யூகபால ஜிஸ்ரி ஜஹன்னம், எங்க தெரியுமா அவருக்கு நிப்பாட்டப்படும், நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய சிராத்தல் முத்தகையின் பாலத்தில் தான் அல்லாஹ் அவரை நிறுத்துவான். கண்ணியமானவர்களே, சிராத்தல் முத்தகையின் ஜிஸ்ரன் ஃபௌக ஜஹன்னம், நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய பாலம், 15,000 வருடங்கள் தொலை தூரம், 15,000 வருடம் தொலை தூரம், முடியை விட மென்மையானது, கத்தியை விட கூர்மையானது. சுபஹானல்லாஹ், சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒவ்வொருத்தரும் பாலத்தை தாண்டும் போது பாலத்தில் கால் வைத்ததற்கு பின்னால் ரெண்டு பக்கத்தில் இருந்து ஜபானியாக்கள் சஹ்தான் என்று சொல்லக்கூடிய ஈட்டிகளை முள்ளுகளை வைத்துக் கொண்டு பாலத்தை கடக்கக்கூடியவர்களை குத்தி 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 இழுத்து நரகத்தில் வீசுவார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த கட்டத்தில் ஒருத்தர் முன்னால கண்ணியமான உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த பள்ளி வாயில் மேல் தட்டில் ஒரு ஓரத்திலிருந்து கீழே பார்த்தாவே தலை சுத்துகிறது. நரகத்துக்கு மேலால் போடப்பட்ட சிராத் எப்படி இருக்கோ, முன்னால போறவருக்கு பின்னால போறவர் பார்க்கிறாரு, குத்து விழுகுது. உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த கட்டத்தில உலகத்தில இருந்த இதயமாக இருந்திருந்தால் அந்த வினாடியை இதயம் வெடித்து மாண்டு போவான். சுபஹானல்லாஹ். சொன்னாங்க அந்த பிஷர் ரதி அல்லாஹ் உமரலைய பார்த்து, ஏ அமீருல் முஃமினீனே, இதற்காக வேண்டித்தான் நான் பயப்படுகிறேன், இதை நான் பொறுப்பெடுத்தால் எனக்கு நாளைக்கு விசாரணை கயாமத்துடைய மைதானத்தில் அல்ல, ஒட்டுமொத்தமானவர்களுக்கும் அல்லாஹ் கயாமத்துடைய மைதானத்தில் விசாரிப்பான், ஆனால் பொறுப்பு எடுத்தவர்களை அல்லாஹ் நரகத்துக்கு மேலால் நிப்பாட்டி விசாரிப்பான். சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இதனாலதான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இந்த பதவியை எடுப்பதற்கு பயந்தார்கள், பதவியை எடுப்பதற்கு பயந்தார்கள். அதனால இது கேட்டு வாங்குற ஒரு அமல் அல்ல, தகுதி இருந்தால் எடுப்பது, போட்டால் சுமப்பது வேற, நான் செய்கிறேன் எனக்கு தாங்கள் என்று சண்டை பிடித்துக் கொண்டு கண்ணியமானவர்களை குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டு சித்தனங்களை கிளப்பிக் கொண்டு செய்கின்ற ஒரு அமல் பதவி அல்ல இது. இந்த பயம் உள்ளத்தில் இருக்க வேண்டும், அதற்கேற்ற மாதிரி நாம் அமைத்துக் கொண்டால் நிர்வாகத்தை சரியாக நடத்தலாம். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த பொறுப்புக்கு உண்மையான முஸ்லீமாக இருந்தால் ஒரு நாளும் ஆசை வைக்க கூடாது, ஒரு நாளும் ஆசை வைக்க கூடாது. கால அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, ஐயுஹன்னா, இவர்களுக்கு இந்த கிலாபத்துடைய பொறுப்பு சுமத்தப்பட்டது. ரதாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, வபி ஹாதிஹில் ஹுஜ்ஜத்தி இஹ்தஜ்ஜ ஸஹாபா ரழியல்லாஹு அன்ஹு பிதக்தீமி அபி பக்ர் ஸித்தீக் லில் கிலாபா. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த கிலாபத்துடைய பதவிக்கு நாங்கள் ஆதாரமாக எடுத்தது, அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முசல்லாவில நின்று ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கும்போது இமாமத் செய்தது தான் அவர்களை நாம் கிலாபத்துடைய பதவிக்கு ஆதாரமாக எடுத்தோம். சொல்லாக சஹாபாக்கள், இஸ் காலு ஃபஹ்தர்னா லி துன்யானா பிமன் ரலியஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிதீனினா. சொல்றாங்க, எந்த ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போது தன்னுடைய முஸல்லாவுக்கு இமாமாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தீனுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்தார்களோ, கேவலம் அற்பமான துன்யாவுக்கு அதை வைத்துத்தான் நாம் துன்யாவுடைய பொறுப்புக்கு அவரை சுமத்தினோம். சுபஹானல்லாஹ். என்றால் இது ஒரு பாடம் படிக்க வேண்டி இருக்கிறது, இமாமத் இது சாதாரணமான பதவி அல்ல. இமாமாக இருக்கிறவருடைய கண்ணியம் பேணப்படணும். நிர்வாகிகளாக வாறு வருகிறவர்கள், இவர் எடுக்கிறது இருக்கிறது நிற்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில். நான்கு கலீஃபாக்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உலகத்துடைய ஆட்சியில் மிக முக்கியமானது கிலாபத்துடைய முதல் கட்டம் கிடைத்தது முசல்லாவை வைத்துத்தான், இமாமத் என்ற பட்டத்தை வைத்துத்தான். அதனால கண்ணியமானவர்களே, இமாம் எந்த பள்ளி வாயில் இருக்கிற இமாமாக இருக்கலாம், அவர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், அவர் தலைக்கு மேல வைத்து அவர்களுடைய கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்ப அபூபக்கர் சித்திக் நியமிக்கப்பட்டாங்க, நியமிக்கப்பட்டதற்கு பின்னால அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, இன்னி கதுவுல்லீது அலைக்கும், நான் உங்களுக்கு அமீராக பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறேன், வலத்து பிஹைரிக்கும், ஆனா உங்களை போல சிறந்தவன் நான் இல்லை, நான் பலகீனமான ஆள், என்னை விட சிறப்பானவர்கள் உங்களில் இருக்கிறீங்க, நான் இந்த நிர்வாகத்துடைய பொறுப்பை சரியாக செய்தால் எனக்கு உதவி செய்யுங்கள், நான் மோசடி செய்தால் என்னை சீர்திருத்துங்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, உண்மை அது மிகப்பெரிய அமானிதம், பொய் இருக்கிறது அது மிகப்பெரிய மோசடி என்று சொல்லிவிட்டு இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவர்களும் என்னிடத்தில் பலகீனமானவர்கள். அவர்கள் தப்பு செய்தால் அந்த தப்புக்குரிய தண்டனையை நிறைவேற்றும் வரைக்கும்
உங்கள பலகீனமானவர்கள் இருக்கிறாரே, என்னிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவர், அவருக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதிக்குரிய தாற்பயத்தை எடுத்து கொடுக்கும் வரைக்கும் உங்கள சக்தி வாய்ந்த பலகீனமானவர்கள் எல்லாம் என்னிடத்தில் சக்தி வாய்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்தீக் ஒரு ஆச்சரியமான வார்த்தையை பாவிச்சாங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக, மா அஹர்துஹா ரஹ்பத்தன் ஃபீஹா வலா ஹரத்து அலைஹா லைலதன் வலா யௌமன் கத்து, சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நாளும் இந்த பொறுப்பை நான் கேட்டது கிடையாது. என்ற உள்ளத்தில் ஒரு இரவாவது சரி ஒரு பகலாவது சரி இந்த பதவி எனக்கு கிடைக்க வேண்டுமே என்ற ஆசை மனக்கண் தோன்றி மறைந்ததும் கிடையாது. எனவே இதுக்கு நான் சரியாக செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவிதான் வேண்டும். எனவே என்னை விட உமர் தகுதியானவர், இந்த பொறுப்பை உமருக்கு கொடுங்க என்று அந்த கட்டத்திலேயும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு இந்த பதவியை விரும்பவில்லை. இதேவே துலமாக்கள் சொல்கிறார்கள், நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்கள் யாரும் நான் வரணும் என்ற ஆசை பிறக்க கூடாது. அதே நேரத்தில் ஹதீஸுடைய கருத்து உலமாக்கள் எழுதுறாங்க, யார் யாரெல்லாம் இந்த பதவியை ஆசைப்பட்டார்களோ அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதிக்கின்ற ஹதீஸும் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபீ தர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கவுல் ஹதீஸ் வருகிறது, கால குல்சி யா ரசூலல்லாஹ் அலா என்னையும் பொறுப்புதாரியாக நியமிங்களே என்று சொன்ன நேரத்தில் அவங்களோட கையால தோல் புஜத்தில் அடித்து சும்மா கால நீ பலகீனமானவன், இந்த பொறுப்பு இருக்கிறதே இது மிகப்பெரிய அமானிதம், இது மிகப்பெரிய கேவலன், மிகப்பெரிய கை சேதத்தை உனக்கு தரும். இல்லா மன் அகதஹா பிஹக்கிஹா, யாரு அதை சரியாக பொறுப்பெடுத்து அந்த ஹக்கை சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை தவிர இந்த பொறுப்பு அனைவர்களுக்கும் இந்த உலகத்திலையும் கை சேதம் கியாமத்திலையும் கை சேதப்படும். எனவே நீ இந்த பொறுப்புக்கு தகுதி இல்லை, நீ கேட்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுப்பு கேட்டவர்களை தடுத்தார்கள். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, சுபஹானல்லாஹ், சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்னா லா நுவல்லி قال النبي صلى الله عليه وسلم انا والله لا نولي هذا العمل احدا ساله او احدا حرص عليه. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சத்தியமாக சொல்கிறேன், வல்லாஹி சத்தியமாக சொல்கிறேன், யாரு இந்த பொறுப்பை கேட்பார்களோ அவர்களை ஒரு நாளும் நாம் பதவியை கொடுக்க மாட்டோம். இந்த பொறுப்புக்கு யார் பேராசை வைக்கிறார்களோ அவர்களையும் நான் சத்தியமாக பொறுப்பை கொடுக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொன்ன சமாச்சாரம் தான் இந்த பொறுப்பை கேட்டு வாங்குவது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஊர் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், மாஷா அல்லாஹ், கபூல் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட உதவியை கேளுங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும். அப்படி இல்லாம கேட்டு வாங்கினோம் என்று சொன்னாங்க, உக்கிலிட்ட அலைகி, அதுல நீங்க சாட்டப்படுவீங்க, அல்லாஹ்வுடைய உதவி வராது. நீங்க கேட்காம கைதி மக்களத்தின், கேட்காம உங்களுக்கு கிடைத்தால் அதுல நீங்க அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவீங்க, அழகான முறையில நிர்வகிக்கலாம் என்ற கருத்தை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்திமதியாக சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே,
இப்படி நிறைய விடயங்கள் நிர்வாகத்துடைய விஷயத்துல மார்க்கம் பேசுகிறது. எது எப்படியோ சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய மாளிகையில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வீடுகள், அந்த வீடுகளை நிர்வாகிக்க கூடியவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதற்குரிய வழிமுறைகளையும் சொல்லி தந்திருக்கிறான், இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில ஒவ்வொரு ஊர்லயும், எங்கட ஊர்கள்ல, எங்கட பகுதிகளில், எந்த மக்களாக இருந்தாலும் அதற்கு ஏற்றால் போல் எங்களுடைய நிர்வாக தெரிவுகளை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் அந்த ஊரும் செழிப்பாக இருக்கும். அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பரக்கத்துடைய வாயல்களும் திறக்கப்படும். ஒற்றுமையாக, பிரச்சனை இல்லாமல், சிக்கல் இல்லாமல், அல்லாஹ்வுடைய உதவியோட அந்த ஊரை வழி நடாத்தி செல்வதற்கு ஏதுவாக அமையும். எனவே அந்த அடிப்படையில எங்காக இருந்தாலும் சரி, இங்காக இருந்தாலும் சரி, எங்களுடைய நிர்வாக தெரிவுகளை இது போன்ற விடயங்களை முன்னால் வைத்து நிர்வாகங்களை தெரிவு செய்யக்கூடிய தௌஃபீக்கை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, நாம் பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ், இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக, எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக, உனக்கு விருப்பமான நல்லறியார்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. இந்த ஊரை நீ கபூல் செய்து கொள்வாயாக. இந்த ஊரை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகளுடைய வாழ்க்கையில பறக்க செய்வாயாக, அவர்களுடைய தொழில்களில் பறக்க செய்வாயாக, அவர்களுடைய குடும்பத்தில் பறக்க செய்வாயாக. சொந்த தொழில், சொந்த வேலைப்பலோ, சொந்த குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய மாளிகைக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி தொழில்களை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு உன்னுடைய மாளிகைக்காக நேரத்தை கொடுத்து பாடுபடக்கூடிய கண்ணியமான நிர்வாகிகளை நீ கபூல் செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த ஊருக்கு யா அல்லாஹ் நல்ல நிர்வாகிகளை, இப்பொழுது எப்படி நல்ல நிர்வாகிகள் இருக்கிறார்களோ அதுபோன்று ஒவ்வொரு கட்டத்திலையும் நல்ல நல்ல நிர்வாகிகளை ஊருக்கு தெரிவு செய்து தந்து இந்த ஊரை ஒரு வளமையான, உன்ற ரஹ்மத்துக்கு சொந்தமான, உன்ற பரக்கத்துக்கு பார்த்திபமான ஊராக கடைசி வரைக்கும் இந்த ஊரை நடத்தி செல்லக்கூடிய சாலிஹான நிர்வாகிகளை தந்து இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர தவான.